نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي قوله المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يهاجر في سبيل الله يجد في الأرض مراغما كثيرا وسعة، ومن يخرج من بيته مهاجرا إلى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع أجره على الله، وكان الله غفورا رحيما. وقال تعالى: والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون. روى الإمام البخاري رحمه الله بسنده عن أمير المؤمنين عمر بن الخطاب رضي الله تعالى عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات، وإنما لامرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا أو إلى دنيا يحيلها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام: إن أريد إلا الإسلام ما استطعت، وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய உன்னதமான கட்டளை ஏற்று அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆ என்ற இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய கண்ணியமான ஒரு இல்லத்தில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். நாம் ஒன்று சேர்ந்துள்ள இந்த இடம், இந்த நேரம் ஆகியவற்றினுடைய மதிப்பையும் மாண்புகளையும் உணர்ந்தவர்களாகவும், பள்ளியினுடைய ஒழுக்கங்களை பேணியவர்களாகவும், பள்ளியில இருக்கும் காலமெல்லாம் யாசிகாவுடைய நீயத்தோடு உள்ளவர்களாகவும், முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய திருச்சோதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் ஏவி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முழுமையாக எடுத்து நடக்குமாறும், எவற்றை விட்டெல்லாம் விலகி இருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டும் முற்றுவதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சரித்திர புகழ்மிக்க ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் நம்மளை வாழ வைத்துள்ளான். ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்திற்கு 1435 ஆண்டு காலங்கள் முடிந்து ஹிஜ்ரி 1436 துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களை ஈருலகிலும் சிறப்பு மிக்கவர்களாக, சுய மரியாதை உள்ளவர்களாக, கண்ணிய மிக்கவர்களாக, எதற்காகவும் யாரிடத்திலேயும் எந்த விதமான உதவியோ அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையோ இல்லாதவர்களாக, கண்ணியவான்களாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை ஆக்கியிருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் எத்தனையோ விதமான கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அசலான மார்க்கம், இதன் வழியாக எங்களுக்கு காட்டித்தரப்பட்டுள்ள கொள்கைகள், மார்க்க விளக்கங்கள், இவைகளெல்லாம் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது. உலகத்திலும் ஒரு முஸ்லீம் கண்ணியமாக இருக்கலாம், ஆகரத்திலும் கண்ணியமாக இருக்கலாம். அல்லாஹும் அவருடைய திருச்சூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லீம் பிறரை சார்ந்திருக்க வேண்டும், பிறரோடு பிறகு பக்கம் தேவையானவராகவே இருக்க வேண்டும் என்று எந்த வகையிலும் விட்டு வைக்கவில்லை. பொருளாதார தேவையாக இருந்தாலும் சரி, கலாச்சார தேவையாக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான என்னென்ன அம்சங்கள் இருக்குமோ அவை அனைத்திலும் எந்த ஒன்றிலும் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களை மற்றவர்கள் பக்கம் தேவையாகக்கூடிய பிச்சைக்காரர்களாக ஆக்கியிருக்கவில்லை. அனைத்திலும் கண்ணியவான்களாக, தனக்கென ஒரு சுய கொள்கை,
தனக்கென ஒரு சுய கோட்பாடு, தனக்கென ஒரு சுய கலாச்சாரம், தனக்கென ஒரு சுய ஒடுக்குமுறை டிரெஸ் கோடுகள் என்று ஒவ்வொன்றிலையும் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுடைய விவாதம் இப்படி இருக்கும், அவர்களுடைய உடுப்பு இப்படி இருக்கும், அவர்களுடைய நடை உடை பாவனைகள் இப்படி இருக்கும், அவர்களுடைய அக்லாக் இப்படி இருக்கும் என்று ஒவ்வொன்றுக்குமான தனித்தனியான வழிகாட்டல்கள் தனித்தனி தலையங்கங்கள்ல ஏராளமாக தாராளமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிம் பொருளாதார தேவைக்காக கூட அடுத்தவர்களை சார்ந்திருக்க வேண்டாம், தனது சுய மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில அவன் தன்னுடைய சம்பாத்தியத்தை அவனே மேற்கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை சம்பாதிப்பதை ஒரு கடமை என்பதாக சொன்னார்கள். ஹலாலான சம்பாத்தியத்தை மேற்கொள்வது அசலான மார்க்க கடமைகளாகிய தொழுகை இது போன்ற அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகளுக்கு பிறகுள்ள அடுத்த நிலையுள்ள ஃபரீதா கடமை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வாறு தொழுவது கடமையோ அவ்வாறே தொழுவதற்கு பிறகு குடும்பத்திற்கான செலவுகளுக்கான ஏற்பாடுகளை செய்வது, குடும்பத்திற்கான செலவுகளுக்காக ஏற்பாடுகளை, அதற்காக தொழில்துறையில ஈடுபடுவது, உத்தியோகத்தில் ஈடுபடுவது, இவைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமை என்று சொன்னார்கள். இதே போல உடுப்பிலையும் ஒரு முஸ்லிம் உடுக்க வேண்டிய உடுப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு ஆணுடைய உடுப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உடுப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்க கூடாது என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இன்ன அமைப்புகள்ல தான் முஸ்லிம் உடுத்துவார். உடுப்பாக இருந்தாலும் அடுத்தவர்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதே போன்றுதான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்திலையும் முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை தனித்துவப்படுத்தி இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு முஸ்லிமுக்கு உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம்தான் அவனுடைய அன்றாட டேட், அவனுடைய அன்றாட கேலண்டர், எந்த மாசத்தில் இருக்கிறான், எந்த நாளில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அடிப்படையான தேவை அவருக்கு ஒரு கேலண்டர் ஒன்று வேண்டும். பொதுவாக உலகத்தில் இரண்டு விதமான அபிப்பிராயங்கள், சூரியனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேலண்டர், மறுபக்கத்துல சந்திரனை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேலண்டர் என்று இரண்டும் நடைமுறையில அனுசரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. மார்க்கம் இரண்டையும் அனுமதித்திருக்கிறது. மார்க்கத்தின்படி இரண்டுமே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். சூரிய கணக்கை எடுத்து செயல்படுவதும் சரி, சந்திர கணக்கை எடுத்து செயல்படுவதும் சரி, ஆனால் இரண்டையும் அனுமதித்திருந்தாலும் மார்க்கம் தன்னுடைய இபாதத்துகளுக்காக, மார்க்கத்தினுடைய பெரும்பாலான இபாதத்துகள் தொழுகை என்ற ஒன்றை தவிர கிட்டத்தட்ட நோன்பாக இருந்தாலும், அதே போல ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இது அல்லாமல் மார்க்கம் சார்ந்த பல விடயங்கள், ஒரு பெண்ணுடைய நிக்கா, அந்த பெண்ணுடைய இஸ்தாவுடைய விடயங்களாக இருந்தாலும், இவை அனைத்தையுமே மார்க்கம் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. திரை கணக்கோடு இரண்டு கணக்குகளுமே, இரண்டு கணக்குகளின்படி அமையக்கூடிய நாள்களுமே மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும், ஆனால் சிறப்பாக மார்க்கத்தினுடைய அசலான இபாதத்துக்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது திரை கணக்கோடு தான். எங்குமே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இங்கிலீஷ் மாசத்துடைய டேட்டை வச்சுக்கொண்டு அதை வச்சு நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போக இயலாது, அதை கொண்டு நாங்கள் நோன்பு பிடிக்க இயலாது, அதை கொண்டு நாங்கள் ஜகாத்தை தீர்மானிக்க இயலாது. மாறாக திரை கணக்கின்படி பார்த்துதான் நாங்கள் ஜகாத்தாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும், திரை கணக்கின்படிதான் நாங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று மார்க்கம் தனது பிரதானமான இபாதத்துக்களை இந்த திரை கணக்கோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த திரை கணக்கை கொண்டு நாம் செயல்படுவதன் மூலமாக எங்களுடைய மிக முக்கியமான ஒரு சரித்திர நிகழ்வை எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் பரவலாக பின்பற்றப்படக்கூடிய இந்த கேலண்டர் கணக்கு, அதனுடைய பல பின்னணிகள், அதற்கு பின்னால எத்தனையோ விதமான சூழ்ச்சிகள் இருக்கிறது. நாங்கள் வளமையில பாதித்து பழகிட்டோம், ஜனவரி அதுக்கு இன்னும் அடுத்த இந்த மாசம், பிப்ரவரிக்கு இன்ன கருத்து என்பதாக குறிப்பிட்ட மாசத்திற்குரிய பெயர்களாக நாங்கள் பழகி இருந்தாலும், அதை ஏற்படுத்தியவர்கள் தங்களுடைய பழைய பழைய கடவுள்களுடைய பெயரால் தான் அந்த மார்க்கங்களை, அந்த மாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது வெறும் மாதங்களுடைய பெயர் அல்ல, மாறாக அதற்கு பின்னால குப்புறும் சிறுக்கும் மறைந்திருக்கிறது. தங்களுடைய பழைய பழைய கடவுள்கள், ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப எதையெல்லாம் கடவுள்களாக கொண்டாடி கொண்டிருந்தார்களோ அந்த கடவுள்களுடைய பெயர்களைத்தான் இந்த மாதங்களுக்கு பெயராக வைத்து அவர்கள் முக்கியப்படுத்தியிருக்கிறார்கள், அந்த கடவுள்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு கேலண்டர் கணக்கை தந்திருக்கிறது. ஹிஜ்ரி என்று சொல்லப்படக்கூடிய கணக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரைக்கும் இது போன்ற ஒரு ஹிஜ்ரத்துடைய அடிப்படையாக வைத்து ஒரு கேலண்டர் உருவாக்கப்பட்டுள்ள மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்களுடைய நபி அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் இருந்த ஆமுல் ஃபீல் நபி அவர்களுடைய பிறப்பதற்கு முன்னால காபத்துல்லாவை அழிப்பதற்காக ஒரு படை வந்தது. அந்த படைக்கு பேர் யானைப்படை. அந்த யானைப்படை வந்த காலத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கேலண்டர் நடைமுறையில் இருந்தது. அதை அடிப்படையாக வைத்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலம் வரைக்கும் அந்த முடிவுகள் கணக்குகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. பின்னால் எப்பொழுது இஸ்லாமிய ஆட்சி வந்து கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார்களோ அந்த நேரத்துல இஸ்லாம் பல மாகாணங்களுக்கு விரிவடைந்தது. வெறும் மக்காவோடு மதீனாவோடு மட்டும் இருந்த இஸ்லாம் இப்பொழுது பல அரபக பகுதிகளுக்கும் பரவி இருந்தது. தூர தூர தேசங்களில் இருந்தெல்லாம் மாகாணத்துடைய கவர்னர்கள் தங்களுடைய ஜனாதிபதி அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல விஷயங்களுக்காக கடிதம் எழுதுவார்கள். அந்த நேரத்துல வரக்கூடிய கவர்மெண்டுடைய செல்லக்கூடிய கவர்மெண்டுடைய உத்தரவுகள் கவர்மெண்டுடைய சர்க்குலர்கள் அதற்கு தேதி குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியம் உணரப்பட்டது. அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எங்களுக்கு என ஒரு கேலண்டர் ஒன்று இருக்கணும், அதுவரைக்கும் நடைமுறையில் இருந்த கேலண்டர் இல்லாமே அது குஃப்ரியத்திற்கும் சிர்கியத்திற்கும் இசைந்ததாக இருந்தது, எனவே எங்களுக்கென ஒரு கேலண்டர் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் யோசித்தார்கள். சஹாபாக்களை கூட்டி மசூரா செய்தார்கள். அதில் அலி ரலியல்லாஹுத்தால் அவர்கள் கொடுத்த அந்த மசூராவின் படிதான் தீர்மானிக்கப்பட்டது. எங்களுடைய இஸ்லாமிய கேலண்டர் இன்ன அடிப்படையில் அமைய வேண்டும். சஹாபாக்கள் பலரும் பலவிதமான மசூரா சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தது அது ஆகப்பெரிய நிகழ்ச்சி, நபி அவர்களுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு கேலண்டரை உருவாக்கலாம். சிலர் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பை அடிப்படையாக வைத்து ஒரு கேலண்டர் உருவாக்கலாம். இன்னும் சிலர் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது நபி பட்டம் கிடைத்ததோ அதை அடிப்படையாக வைத்து நாம் ஒரு கேலண்டர் உருவாக்கலாம் என்று பலரும் பலவிதமான கருத்துக்கள் சொன்ன நேரத்தில் இவை அனைத்தும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாலும் மற்றவர்களாலும் நிராகரிக்கப்பட்டது. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் அவர்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்களோ அந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சி தான் இஸ்லாத்தினுடைய வெற்றிகளுக்கு ஒரு திருப்பு முறையாக, இஸ்லாத்தினுடைய சரித்திரத்தில் ஒரு திருப்பு முறையான சரித்திரமாக, ஒரு திருப்பு முறையான நிகழ்வாக அமைந்தது. எனவே அதை அடிப்படையாக வைத்து நாம் எங்களுடைய கேலண்டரை துவக்குவோம் என்று சொன்னார்கள். அந்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய கேலண்டருக்கு பெயரே ஹிஜ்ரி கேலண்டர் என்பதாக சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த ஹிஜ்ரி கலண்டர் நபி அவர்களுடைய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து துவக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரத் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஒவ்வொரு வருடமும் துவங்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை எங்களுக்கு நினைவூட்டக்கூடியதாக, அந்த ஹிஜ்ரத்துடைய பின்னணியை நான் சற்று சிந்தித்து பார்க்க தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் என்ற பயணத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எதை சொல்ல வருகிறார்கள்? எங்களுடைய இஸ்லாமிய மாதத்தினுடைய ஆரம்பம் ஹிஜ்ரத்தை கொண்டு, இஸ்லாமிய மாதத்தினுடைய கடைசி துல்ஹிஜ்ஜா அது குர்பானியை கொண்டு, இஸ்லாமிய மாதத்தினுடைய ஆரம்பம் அது ஹிஜ்ரத்தை கொண்டு அல்லாஹுக்காக ஊரை விட்டு செல்லுதல், அல்லாஹுக்காக நாட்டை விட்டு செல்லுதல், அல்லாஹுக்காக ஊரையும் நாட்டையும் அர்ப்பணிப்பதற்கு நாங்க தயாராக இருக்கிறோம், எங்களுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு தியாக உணர்வோடு வருடம் ஆரம்பிக்கிறது. வருடத்துடைய கடைசியை பார்த்தால் அந்த அல்லாஹுக்காக எங்களை அறுத்து பலியிடுவதற்கும், எங்களுடைய பொருளாதாரத்தை அறுத்து அல்லாஹுக்காக இரத்தத்தை ஓட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய வகையில முழுமையாகவே தியாகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கு இந்த பாடத்தை புகட்டினார்கள். நீங்கள் இஸ்லாமியர்களாகி நீங்கள் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எட்டி வைப்பதற்காக உங்களுடைய உடல், உங்களுடைய பொருள், உங்களுடைய ஊர், உங்களுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதற்கு எல்லா வகையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வருடத்துடைய துவக்கமும் முடிவும் காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் அங்கு பலவிதமான சிரமங்களை அனுபவித்தார்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதை எதிர்பார்த்திருந்தார்கள். சஹாபாக்கள் முற்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டார்கள் மதீனாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஹிஜ்ரத்திற்குரிய அனுமதிக்காக காத்திருந்தார்கள். எப்பொழுது அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்திற்கான அனுமதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு அவர்கள் ஹிஜ்ரத் பயணத்தில் புறப்பட்டார்கள். சொல்வார்கள், பொதுவாக பயணம் அது பாதையிலே நடைபெறும். நாங்க எந்த பயணம் போனாலும் அது ஒரு பாதையில தான் பயணம் போக முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணமே இனி உலகத்திற்கு ஒரு பாதையாக அமைந்தது. பயணம் என்பது பாதையில் அமையும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பயணம் மேற்கொண்டார்களோ அந்த பயணம், அந்த ஹிஜ்ரத்துடைய பயணம், அது உணர்த்தக்கூடிய தத்துவங்கள், அது உணர்த்தக்கூடிய போதனைகள் இனி வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதையாக அமைந்தது. ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும், தனது வாழ்க்கையில தியாகம் செய்ய பழக வேண்டும், தனது வாழ்க்கையில அர்ப்பணிக்க பழக வேண்டும், தன்னுடைய உடல், தன்னுடைய பொருள், தன்னுடைய ஆவி இவைகளை அர்ப்பணித்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதாக அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக உணர்த்தினார்கள். ஒரு மனிதனுக்கு ஆக விருப்பமான இடம் அவன் பிறந்த ஊராக இருக்கும். அவன் பிறந்து வளர்ந்த ஊர் அது அவனுக்கு ஆகவே விருப்பமாக இருக்கும். அதுவும் மக்கா போன்ற புண்ணியமான ஊராக இருந்தால். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு பிறகு மக்காவுக்கு வரல. ஆதிகாலத்திலிருந்தே அல்லாஹ் தஆலா மக்காவை அப்படித்தான் அமைத்திருக்கிறான். ஆதிகாலத்திலிருந்தே மக்காவை நோக்கி மக்கள் தொடர்ந்து வரக்கூடியவராக இருக்கிறார்கள். அந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு காலத்திலும் மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியாகத்தான் மக்காவை அல்லாஹ் அமைத்திருந்தார். அத்தகைய ஒரு புண்ணிய பூமியில பிறந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஊரை விட்டு விட்டு செல்வதாக இருந்தால் ஏதோ ஒரு ட்ரிப் போறதை போல, ஒரு சந்தோஷமான பயணம் போறதை போல இருந்திருக்க மாட்டாரு. ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவை விட்டு விட்டு செல்லும் பொழுது திரும்ப திரும்ப அந்த மக்காவின் பக்கமாக முன்னோக்கி அவர்கள் மக்காவை பார்த்து பேசினார்கள், தனது ஊரை பார்த்து பேசினார்கள். அதை பார்த்து சொன்னார்கள், என்ன எனக்கு இந்த பூமியில் ஆக சிறந்த விருப்பமான இடம் நீயாகத்தான் இருக்கிறாய், உன்னை விட்டு செல்வதற்கு எனக்கு மனம் இல்லை. ஆனால் உன்னிலே உன்னுடைய குடிமக்கள், உன்னிடத்திலே தங்கியிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் இந்த மார்க்கத்தை எனக்கு எட்டி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பார்களாக இருந்தால் ஒரு காலம் உன்னை விட்டு நான் சென்றிருக்க மாட்டேன், உன்னோடைய நான் இருந்திருப்பேன் என்று அந்த ஊரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஊரை விட்டு பிரிவதில் அவர்களுக்கு எவ்வளவு வருத்தம், எவ்வளவு கவலை, எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். தனது உணர்வு பூர்வமாக கலந்துவிட்ட அந்த ஊரை விட்டுவிட்டு அல்லாஹுக்காக அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அர்ப்பணிப்பு உணர்வும் எங்களுக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக எப்பொழுதாவது ஏதேனும் ஒரு பொருளையோ, ஏதேனும் ஒரு சொத்தையோ, ஏதேனும் ஒரு காணி பூமியையோ, அல்லது நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த புண்ணிய பூமி, நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த மண்ணையோ விட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அல்லாஹுக்காக வேண்டி அதை விட்டுத்தான் ஆக வேண்டும். இஸ்லாம் ஹிஜ்ரத்தை வலியுறுத்தி இருக்கிறது. எந்த நேரத்துல எந்த இடத்துல இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாது என்று இருக்கமோ, ஒருவர் பகிரங்கமாக தொலை இயலாது, பகிரங்கமாக தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொள்ள இயலாது, பகிரங்கமாக இஸ்லாமிய கடமைகளை செய்ய முடியாது என்று இருந்தால் அந்த சூழல்ல இன்றைக்கும் ஹிஜ்ரத் செய்வது வாஜிப். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு சூழல் இருந்தால், அப்படிப்பட்ட இடங்கள் உலகத்துல எங்கேயாவது அவ்வாறு இருக்குமாக இருந்தால், அந்த மாதிரி சூழல்ல உள்ளவர்கள் அவர்கள் எந்த இடத்துக்கு போய் நிம்மதியாக இஸ்லாமிய முறைப்படி வாழ இயலுமோ அந்த மாதிரி இடத்திற்கு அவர்கள் ஹிஜ்ரத் செய்வது வாஜிப். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மட்டுமல்ல, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய படிப்பினை, மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்றால், எங்கு ஒரு மனிதன் தனது இஸ்லாமிய முறைப்படி வாழ முடியாது என்று இருக்குமோ, பகிரங்கமாக முஸ்லீமாக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள கூடாது, அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்று இருக்குமோ, அந்த மாதிரி இடங்கள்ல அதை விட்டுவிட்டு இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு தகுந்த இடத்திற்கு ஹிஜ்ரத் செய்வது வாஜிப். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஹிஜ்ரத் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி தேவையில நிர்பந்தத்துல, அந்த மாதிரி நிர்பந்தத்துல கூட மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல், நான் இஸ்லாத்தை விட்டுறேன், இந்த ஊர்லயே நான் இருக்க விரும்புறேன், நான் பிறந்த ஊரை விட்டுட்டு நான் போக இயலாது என்று தன்னுடைய ஊர் மீதுள்ள முகப்பத்தால கொள்கையை ஒருவர் விட்டுவிட்டால் அவர் காஃபிர், அவருடைய அமல்கள் எல்லாம் பாத்தில் ஆகிவிடும். ஆனால் யார் கொள்கையை விடாம தனது ஊரையோ சொத்தையோ சுகத்தையோ விட்டுட்டு போறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஏராளமான வாக்குறுதிகளை சொல்கிறார். அந்த வாக்குறுதிகள் வெறும் அரசியல்வாதிகள் சொல்வதை போல தேர்தல் காலத்து வாக்குறுதிகள் அல்ல. கண்முன்னால் நிறைவேற்றப்படக்கூடிய நிறைவேறுவதை கண்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் யாரெல்லாம் அவர்கள் தமது ஊர்களில் அநீதம் இழைக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்வார்களோ. இன்றைக்கு உலகத்துல ஹிஜ்ரத் எத்தனையோ நடக்குது, உலகத்துக்காக பொருளாதாரத்துக்காக தன்னுடைய நாட்டை விட்டுட்டு வேறு நாட்டில் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே போய் வசிக்கக்கூடிய எத்தனையோ ஹிஜ்ரத் நடக்கிறது. அந்த ஹிஜ்ரத் அல்ல நோக்கம், மாறாக அல்லாஹுக்காக வேண்டி யார் ஹிஜ்ரத் செய்வாரோ, அவர்களுக்கு உலகத்திலும் சிறந்த ஒரு வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுப்போம். அக்பர், இது உலகத்துல மட்டுமல்ல ஆகிரத்துல இந்த ஹிஜரத்திற்காக கிடைக்கக்கூடிய கூலி அது மகத்தானது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இதே போல வேறொரு இடத்துல அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது, ஒமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய பாதையில தேவையான சந்தர்ப்பத்துல ஹிஜ்ரத்துல ஈடுபடுவாரோ, எஜித் ஃபில் அர்தி முராகமன் கதீரன் வஸா, அவர் இந்த பூமியில ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு பொருத்தமான ஏராளமான வசதி வாய்ப்புகளை அவர் பெற்றுக் கொள்வார். ஒமை யஹ்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலி, அல்லாஹுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலுக்காக யார் தனது வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி செல்வாரோ, அல்லாஹ் தாலா அவருக்கு கூலி கொடுப்பது தனக்கு தானே கட்டாயமாக்கி கொண்டு விட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது வெறும் வாக்குறுதி அல்ல. ஒவ்வொரு நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பிரச்சனைகளை எதிர்கொண்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, அவர்கள் அனைவரும் கைவிடப்படல, அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுத்திருப்பதை நாம் எங்களுடைய அனுபவங்களில் பார்க்கிறோம். இதே நாட்டில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பதாக இஸ்லாமியர்கள் குறிப்பிட்ட சில பகுதிகளிலிருந்து அவர்கள் முஸ்லிம்கள் என்ற காரணத்திற்காக வெளியாக்கப்பட்டார்கள். அவர்கள் கொள்கையை விடல, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யணும், அவர்கள் இஸ்லாத்திற்காக வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் வெளியேறி வந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் அவர்களை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் கொழும்பிலோ அல்லது வெளிநாடுகளிலோ பல இடங்களில் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து யார் தனக்காக ஹிஜ்ரத் செய்தாரோ அவர்கள் அல்லாஹ் கைவிட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு ஹிஜ்ரத்தை தான் செய்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததும் மதீனாவுடைய அன்சாரிகள் அவர்களை வரவேற்றார்கள். இதற்கு இடையில ஹிஜ்ரத் செய்து போகும் பொழுது போகின்ற வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பல செயல்கள் முஸ்லிம்களுக்கான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. ஹிஜ்ரத்துடைய உத்தரவு கிடைத்ததும் நபி அவர்கள் பயணம் கிளம்பி போறார்கள். அவசரமாக போகின்ற நேரத்தில் நாங்க எங்களுடைய சொந்த உடைமைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நாங்க விட்டுட்டு போவோம். அவசர அவசரமா புறப்படும் பொழுது எங்களுடைய சொந்த பொருட்கள், நாங்க கூடவே எடுத்து செல்ல வேண்டிய பொருட்கள் இருந்தாலும் மனிதர் உள்ள இயல்பு அவசரத்தால மறதியால விட்டுட்டு செல்வோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொருள் மட்டுமல்ல, தான் யாருக்கெல்லாம் அமானிதமாக ஒப்படைக்க வேண்டி இருந்ததோ அந்த அமானிதங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்து விட்டு போனார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன், அவர் அங்கே இருக்கிற மக்காவிலே இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட சொன்னார்கள், நீங்க இந்த அமானிதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்து சேருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமானித பொருட்களை எல்லாம் அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அமானிதத்தை எல்லாம் மக்களுக்கு உரிய மக்களுக்கு கொடுத்து விட்டுதான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். பிற்காலத்துல அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கப்பட்டது, உங்களோட வாழ்க்கையில என்றைக்கு தெரிஞ்சீங்க நிம்மதியா தூங்கி இருக்கிறீங்களா? ஏன்னா பின்னால அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நேரம் அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். எப்பொழுதுமே அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. அதனை முன்னிட்டு ஒருத்தர் கேட்டார் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட, உங்களோட வாழ்க்கையில என்றைக்கு தெரிஞ்சீங்க நிம்மதியா தூங்கி இருக்கிறீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி பதில் சொன்னார்கள், என்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் புறப்பட்டு சென்றார்களோ அன்றைக்கு அவர்கள் அமானிதங்களை என்னிடத்துல ஒப்படைச்சிட்டு போனார்கள். அதை கொடுத்துட்டு நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்படி சொன்னார்கள். அந்த நேரத்துல நான் நிம்மதியாக தூங்கினேன் என்பதா? உண்மையில அதுதான் ஆக ஆபத்தான கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படுக்கையில இவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியில சுற்றி எதிரிகள் தாக்குவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ள இருப்பது நபி அவர்களா அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களா என்பது தெரியாது. அவசரத்துல வந்து தாக்கினால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிர் அந்த இடத்திலே பறிக்கப்பட்டு விடும். எனவே அச்சத்தோடு கழித்திருக்க வேண்டிய இரவு அது. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரவை தான் நான் நிம்மதியாக கழித்தேன் என்பதாக. காரணம் என்னவென்றால் அவர்களே சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமானிதங்கள் என்ற கையில இருந்துச்சு, அவர்கள் அமானிதர்கள் ஒப்படைக்கப்படாம அல்லாஹால வீணாக்க மாட்டான். அல்லாஹாலா அந்த நபியினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்க மாட்டான். அவர்கள் அமானிதர்கள் ஒப்படைக்கப்படாம விட மாட்டான். எனவே அந்த அமானிதர்கள் ஒப்படைக்கப்படணும், நான் அந்த இடத்துல உயிரோடு இருக்கணும். எனவேதான் எனக்கு இவர்களால் எந்த ஆபத்தும் ஏற்பட மாட்டார் என்று அன்றை இரவே நான் நிம்மதியாக கழித்தேன் என்று சொன்னார்கள். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய பயணத்துல நடந்த ஒரு நிகழ்வு. அதுல அவர்கள் வலமையான மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வலமையாக செல்லக்கூடிய பாதையை விட்டுவிட்டு ஒரு கடலோர பாதையில செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைக்கு 100 ஒட்டகங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி அவர்களை உயிராகவோ அல்லது அவர்களை கொலை செய்தோ அவர்களை தலையை கொண்டு வரக்கூடியவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு அறிவிக்கப்பட்ட நேரத்தில்தான் நபி அவர்கள் இவ்வாறு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதனால வலமையான பாதை விட்டுட்டு வேறொரு பாதையால அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களோட செல்கிறார்கள். அந்த நேரத்துல அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அறிமுகமான ஒரு மனிதர் அவர் வந்து கேட்கிறார். அவர் ஒரு காஃபிர். அவர் வந்து நபி அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கிறார், எங்க போறீங்க? அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். உங்க கூட இருக்கிறவர் யார்? அந்த மனிதருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரியாது, அறிவிப்பு தெரியும், இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. அவர்கிட்ட அப்படிப்பட்ட மனிதர் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட கேட்கிறார், இந்த மனிதர் யார் என்பதாக. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா சூழல் இக்கட்டான சூழல். உண்மையை சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிருக்கு ஆபத்து. அதே நேரம் அவர்கள் பொய் சொல்லி பழக்கம் இல்லை. அவர்கள் பொய் சொல்லி பழக்கம் இல்லை. பொதுவாக மனிதர்களுக்கு உண்மை சொல்லி பழக்கம் இல்லாம பார்த்திருப்போம். ஆனா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் பொய் சொல்லி பழக்கம் இல்லை. யார் அந்த மாதிரி ஒரு உறுதியில் இருக்கிறார்களோ, நான் பேசினால் சரியாகத்தான் பேசுவேன், நான் ஒரு காலம் பொய் பேச மாட்டேன் என்ற ஒரு உறுதியில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் அல்லாஹால தகுந்த உதவியை செய்வான். அந்த அடிப்படையில் தான் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், இவர் எனக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய மனிதர் என்பதாக சொன்னார்கள். இவர் எனக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய மனிதர் என்று சொன்னார்கள். இவர்கள் சொன்ன வழிகாட்டி என்பது வேறு, அவன் விளங்கிய வழிகாட்டி என்பது வேறு. இவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மார்க்கத்தில் இவர் தான் எனக்கு வழிகாட்டி, இவர் எனக்கு வழிகாட்டக்கூடிய மனிதர் என்று சொன்னார்கள். அவன் யோசித்தான், இவர் வளமையான பாதையை விட்டுட்டு வேறொரு பாதையில போறார், இந்த பாதையில போறதுக்கு நிச்சயமாக ஒரு வழிகாட்டி ஒரு கைடு ஒன்று வேண்டும், அதைத்தான் இவர் கூட்டிட்டு போறார் போல என்பதாக நினைத்தார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயணத்துல ஏராளமான பாடங்கள். முதலாவது, முஸ்லிம் எல்லா நேரத்திலும் அர்ப்பணிப்பதற்காக, குர்பானிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உணர்வால் கலந்துவிட்ட அந்த மக்கா நகரத்தை அர்ப்பணித்தவர்களாக அந்த ஊரை விட்டு சென்றார்கள். அவ்வாறு செல்லக்கூடிய நேரத்திலும் அமானிதங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லீம் அவனுடைய சொல்லாலும் செயலாலும் எதை எதை சொல்ல வருவான் என்று சொன்னால், அனைத்திலும் நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டும். அவன் பேசினால் அது உண்மையாக இருக்கும் என்ற அனைத்துக்கான பாடங்களும் இந்த சம்பவத்தின் மூலமாக உணர்த்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில இந்த கலண்டர் சிறை கணக்குப்படி ஹிஜ்ரியுடைய ஆண்டுகளை எங்களோட வாழ்க்கையில முடியுமான அளவுக்கு கொண்டு வருவோமாக இருந்தால், குறைந்தபட்சம் இன்றைய நாள் எது என்பதாவது தெரியணும். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாசம் என்ன மாசம், என் ஹிஜ்ரி கணக்குப்படி எந்த மாசத்துல எந்த நாள்ல இருக்கிறோம் என்பது மட்டுமாவது தெரிந்திருக்குமாக இருந்தால், அந்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் எப்படிப்பட்டது, அவர்கள் செய்த தியாகம் எப்படிப்பட்டது என்ற விடயங்களை எங்களுக்கு நினைவூட்டுவதற்கு போதுமானதாக இருக்கும். குறிப்பாக எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய வீடுகளில் வளரக்கூடிய குழந்தைகள், அநேகமாக அவர்களுக்கு ஹிஜ்ரத்தை பத்தி ஒரு அறிவே கிடையாது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் என்னவோ தெரியாது. ஹிஜ்ரி கலண்டரை பத்தி ஒரு புத்தியும் இல்லை. மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஹிஜ்ரி கலண்டரை பின்பற்றுவது பருது கிபாயா, எல்லாரும் பின்பற்றுவது கட்டாயமாக இல்லாவிட்டாலும் உம்மத்துல ஒரு சிலராவது அதை பின்பற்ற வேண்டும், அதை ஃபாலோ பண்ண வேண்டும் என்ற அளவுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த மாதம் நாம் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், இந்த மாதத்திற்கென பல விசேடமான சிறப்புகள் ஹதீஸ்களை வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்துடைய இரண்டு நோன்புகளை பத்தி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அஃதலு ஸியாமி பாத ரமலான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஆக விருப்பமான சிறந்த நோன்பு எதுன்னு சொன்னால் முஹர்ரம் மாதத்துல நோக்கப்படக்கூடிய நோன்பு. எனவே இந்த முஹர்ரம் மாதத்துல எந்த நாட்கள்ல நோன்பு நோக்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள், முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள். அது மிக முக்கியமான, அதுக்கு தான் ஆஷுராவுடைய நாள். இஸ்லாமிய சரித்திரத்துல ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பலவிதமான வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த நாள். குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு கொடுமையான அரசர் ஃபிரௌன், அந்த ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் பாதுகாக்கப்பட்ட நாள். இது அல்லாமல் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான முக்கியமான நிகழ்வுகள் இந்த நாளில் நடந்திருப்பதாக ஹதீஸுகள்ல மற்ற வரலாற்று அறிவிப்புகள்ல நாங்கள் காண்கிறோம். எனவே இதன் அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஹதீஸுகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்தபடியாக சிறந்த நோன்பு என்பதாக இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அவருக்கு கடந்த ஒரு வருடத்துடைய திருபாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ் மீது நான் ஆதரவு வைத்து கூறுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பழக்க வழக்கத்தை கூறுகிறார்கள். நபி அவர்கள் சில காரியங்களை சில செயல்களை ஒருபொழுதும் விட்டதே இல்லை, அவர்கள் எல்லா காலத்திலும் அதை செய்து வந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் நோன்பு நோற்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டதே இல்லை, தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். அதே போல சுபுஹுக்கு முன்னால 2 ரக்அத்துகள் சுன்னத் தொழுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபொழுதும் விட்டதில்லை, அதையும் செய்து வந்திருக்கிறார்கள் என்று நபி அவர்களுடைய வலமையை பற்றி ஹஸ்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதன் அடிப்படையில் தான் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் எதிர்வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, எங்களுடைய வரக்கூடிய இந்த கிழமைய வரக்கூடிய வாரத்துல உள்ள செவ்வாய்க்கிழமை, அது முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளாக இருக்கிறது. அன்றைய பகல் செவ்வாயுடைய பகல் நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுன்னத். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு நோற்பதை பற்றி சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் யூதர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய நாளாயிற்று, யூதர்கள் தானே அந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள், நீங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இபாதத்துல கூட யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது, இபாதத்தாக இருந்தாலும் அதுல கூட அவர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஹிஜ்ரி அவர்கள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிப்பார்களாக இருந்தால் நாங்கள் அதோட சேர்த்து மேலதிகமாக இன்னொரு நோன்பு பிடிக்கலாம். இது அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடத்துல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேலதிகமாக ஒரு நோன்பு சேர்த்து பிடிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் வருவதற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கல, அவர்களுக்கு வஃபாத் ஏற்பட்டு விட்டது. ஆனால் உலமாக்கள் ஃபுகஹாக்கள் முஹத்தித்தீன்களுடைய முடிவு என்னென்றா, முஹர்ரம் மாதத்திலே 10வது நாள் நோன்பு நோற்பதோடு ஒரு நாள் முன்னாலோ அல்லது ஒரு நாள் பின்னாலோ, அதாவது திரை 9ம் 10ம் அல்லது 10ம் 11ம் எது முடியுமோ அவ்வாறு 2 நாட்களாக நோன்பு நோற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களுடைய அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகுதல் என்ற நிலையை விட்டு தப்பலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை விரும்பி இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய வாரத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அல்லது செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் என்ற 2 தினங்கள் நோன்பு நோற்பது மிகவும் வரவேற்கப்படக்கூடிய, மிகவும் வலியுறுத்தப்படக்கூடிய முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நாம் அந்த சுன்னத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் யாருக்கெல்லாம் நோன்பு பிடிக்க இயலுமோ அவர்கள் அனைவரையும் சொல்லி வலியுறுத்தி அவர்களை இந்த நோன்புக்காக நாம் உற்சாகப்படுத்தி அவர்களை நோன்பு பிடிக்க வைப்போம். அதோடு இந்த நாட்டில் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பத்திரிகை வாயிலாக பிற ஊடகங்களின் மூலமாக பதுல்ல பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு, அதை கேட்கும் பொழுதும் அதனுடைய காட்சிகளை பார்க்கும் பொழுதும் மனிதன் என்ற அடிப்படையில் யாரும் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. எத்தனையோ செய்திகள் அதனால் சொல்லப்படுகிறது. ஒரு காலை பொழுது நேரத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகள், ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் திரும்பும் பொழுது அங்கு வீடே இருக்கல, உமா இல்ல வாப்பா இல்ல, மட்டுமல்ல அவர்கள் வாழ்ந்த வீட்டை வீடு இல்ல, வீடு இருந்ததுக்கான அடையாளமும் இல்ல. கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர்கள், 200 ஏக்கர் அளவுக்குள்ள நிலப்பரப்பு அவ்வாறே சரிந்து இருக்கிறது. யார் எங்கு சென்றார்கள், என்ன ஆனார்கள், என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தஆலா தனது குதிரத்துடைய வல்லமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதன் மூலம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அவர்களுக்கு ஏற்பட்டது அது எங்களுக்கு படிப்படையாக இருக்க வேண்டும். நாம் குறை சொல்லிக் கொண்டு இருக்க கூடாது, அவர்கள் என்னென்ன காரியத்தை செய்திருப்பார்கள், அதை செய்தார்கள் அதனால என்பதல்ல, அது அல்லாஹுக்கு தெரியும். அவர்கள் என்ன செய்தார்கள், எதற்காக அல்லாஹ் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையை கொடுத்தான் என்பது அல்லாஹுக்கும் அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். நாம் நிற்கக்கூடிய இந்த இடம், நாம் இருக்கக்கூடிய இந்த பூமி, இது எங்களுக்கு சொந்தம் அல்ல. நினைத்தால் அட்ரஸ் இல்லாம ஆக்கப்படுவோம், நினைத்தால் எங்களை பேர் சொல்றதுக்கு கூட எங்களை தூக்குறதுக்கு கூட ஆள் இல்லாம அல்லாஹால் ஆக்கிடுவான். இன்றைக்கு நடந்தது அங்க அவ்வாறுதான். அந்த நிவாரணத்துல ஈடுபடுவதற்கு, அந்த பிணங்களை தோண்டி எடுப்பதற்கு பூமி கடியில யாராவது இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு கூட முடியாத சூழல் அடுத்தடுத்து அது சரிந்துவிடக்கூடிய அபாயத்தில் இருக்கிறது. இதிலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு முதற் படிப்பினை அல்லாஹ் எல்லாத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவன். நாங்கள் என்னதான் டெக்னாலஜியில கூடியிருந்தாலும், நாங்கள் பெரிய பெரிய விஞ்ஞானத்துல உச்சத்துக்கே எட்டி இருந்தாலும் எங்கட புத்தி குறவுதான். அல்லாஹ் குர்ஆனுக்குள்ள வரும்பொழுதே சொல்லித்தான் எடுக்கிறான். அலிஸ்லாம் மீம் என்று சொன்னா உங்களுக்கு விளக்கம் தெரியாது. அல்லாஹு ஆலமு பிமுராதிஹி பிதாலிக். உள்ள வரும்பொழுதே நீங்க சொல்லுங்க, உங்களோட புத்தி குறவு. நீங்க எவ்வளவுதான் சயின்ஸ்ல டெக்னாலஜியில உச்சத்தை அடைந்திருந்தாலும் எந்த நேரத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அது யாருக்கும் சொல்ல இயலாது. அல்லாஹ் நினைச்சா நிலைமையை தலைகீழாக மாற்றுவான். இவ்வாறு பல நேரங்களை காட்டிக் கொண்டிருக்கிறான். இதை வச்சு நாங்கள் முதலாவது படிப்பினை பெறணும், எங்களை நாங்கள் திருத்திக் கொள்றதுக்கு முயற்சிக்கணும், பாவங்களை விட்டொழிக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதே நேரம் நாம் செய்யக்கூடிய இன்னொரு காரியம்தான், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எந்த மதமோ எந்த இனமோ எந்த மொழியோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனிதர்கள், ஒரு முஸ்லீம் ஒரு மனிதர் எங்க பாதிக்கப்பட்டாலும் அந்த மனிதனுக்கு தோளோடு தோல் கொடுப்பதற்கு, அந்த மனிதனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கு ஒரு முஸ்லீம் தனது உடலாலும் பொருளாலும் தயாராக இருப்பார். ஹதீஸ்ல வருகிறது, ஈமானத்துல் அதா அலித்தரி. ஒரு முஸ்லீமுடைய ஈமான்ல ஆக குறைந்த தரஜா, ஈமான்ல ஆக தாழ்ந்த கடைசி தரஜா என்னென்றா, ஒருவருக்கு பாதையில கிடக்கக்கூடிய துன்பம் தரக்கூடிய வஸ்துவாக இருந்தாலும் அதையும் அகற்றுவதுதான் ஒருவர் ஈமான் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடிப்படையான ஆக குறைஞ்ச அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில இன்று அந்த மக்கள் அவர்கள் மாற்றுமத சகோதரர்களாக இருக்கலாம், அவர்கள் வேற மொழிகள் பேசக்கூடியவராக இருக்கலாம், எங்களுக்கு அது தேவையில்லை. இந்த நாட்டுடைய குடிமக்கள் மட்டுமல்ல, எங்களை போன்ற சக மனிதர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள், உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது. ஆறுதல் சொல்வோம், அவர்களுக்கு வேண்டிய சிதுவத்துகளை பணிவிடுகளை செய்வோம், பொருளால எங்களால் முடியுமானதை செய்வோம் என்ற ஒரு கடமை பொறுப்புணர்வு எங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில இந்த பள்ளியில இன்றைக்கு முழு கொழும்புல உள்ள எல்லா பள்ளிகளிலையும் இன்றைய ஜும்மாவுடைய வசூல் அதற்காகவே செய்யப்படுகிறது. எனவே யாருக்கெல்லாம் எவ்வளவெல்லாம் முடியுமோ, இவ்வளவு தான் எனக்கு முடியும் என்பதல்ல, எங்களுக்கு ஒரு ரூபாய் சரி, அஞ்சு ரூபாய் சரி போட முடியுமாக இருந்தால் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அதில நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டு அவர்களை துக்கத்தில துயரத்தில நாம் அவர்களுக்கு தோளோடு தோல் நின்றோம் என்று அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா எந்தெந்த சோதனைகளை எந்தெந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறானோ அவர்களையும் அவர்கள் அல்லாத மற்ற எல்லோரையும் இத்தகைய சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த புதிய ஆண்டினுடைய எல்லா விதமான பரக்கத்துகளையும் முழு உலக மக்களுக்கும், குறிப்பாக முழு உலக முஸ்லிம்களுக்கும் ஆமாக தாமாக பூர்த்தியாக கொடுத்தல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.